சுவாமி எழியாச்சு, சுவாமி உன் திருவள்ளுபடியை போட ஆரம்பிச்சுக்கலாம்.
சரி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத்பாத யுக்ம தரதீர்க சுந்தராஜம் ரைசந்த யுக்மருத பூரி பரிஷ்ணந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ரங்க ராமானு மகாதேசாய நம ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே பாதுகா தேவக ராமானுஜ மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே கோபாலாதி மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷிகாராய மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே வகுளபூர்ண மகாதேவிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கநாயக நமஹ ஸ்ரீரங்கநாத வரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ தேவாதிநாதகமலாவிரதநேசபூர்வாந்தீர்த்தாந்தராம்வகுலபூஷணநாதமுக்யை ராமானுஜபிரபிருதிவிபரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்கிமஹம் ப்ரபத்யே. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் ஊக்குயானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் வெறும் போதோர் வந்த வள்ளல் பெரியனம் வியாழ வந்தார் வணக்கால் நம்பீரன் நெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனிநாதன் இன்ன முத திருமகள் என் வர முன்னிட்டு எம்பெருமான் திருவடி அடைகின்றேனே. உயர்ந்த அனுஷ்டானமாகிய பிரபத்தி என்பதையே பிரதானமான உபாயமாக கொண்டு இதையே பரம ரகசியமாக தம்முடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்து கொண்டு போந்த நம்முடைய உயர்ந்த ஆச்சாரிய பரம்பரையின் சென்ற வாரம் ஷஷ்டபுராங்குஜ சுவாமி அவருடைய சிஷ்யராயும் வருமானாவும் இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய
கட்டாயிட்டு போல் இருக்கு. வில் ட்ரை சுவாமி அகேன். ஒரே நிமிஷம்.
அடியன் சுவாமி இடையே திரும்பியும் அடியன் தான் சார்
ஆரம்பிச்சுக்கலாம். எஸ் எஸ் அடியன், நம்முடைய பிரபத்தி சம்பிரதாய ஆச்சாரியர்களை இதுவரைக்கும் சுமார் ஒரு 1000 வருஷத்து ஆச்சாரியர்களை அனுபவிச்சிருக்கோம். நாதமுனிகள் தொடக்கமாக பஞ்சமத பஞ்சன தாத தேசிகன் பரியந்தமாக சுமார் 1000 வருஷங்கள் பஞ்சமத பஞ்சன தாத தேசிகன் என்ற ஆச்சாரியருடைய திருநக்ஷத்திரம் 1512 வருஷம். இப்பொழுது நம்ம கணக்குப்படி இப்போ இருக்கிற மாடர்ன் ஏடி கணக்கு பிரகாரம் பார்த்தா 1512 வருஷம் அவருடைய அவதாரம். இப்பொழுது 2012 வருஷம் வரப்போகிறது. அதனால 1511 வருஷம், அதனால் 2011 500 வருஷம் ஆயிடுத்து. இன்னும் நாம் இப்பொழுது பரியந்தமாக அனுபவிக்க வேண்டிய ஆச்சாரியர்களுடைய சரித்திரம் இன்னும் 500 வருஷ ஆச்சாரியர்களுடைய சரித்திரம் அவருடைய வைபவம் இன்னும் மேலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே அனுபவித்த ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் தொடக்கமாக பஞ்சமத பஞ்சன தாத தேசிகன் வரைக்கும் இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே சதுசாஸ்திர வித்வான்களாயும் சதுர்வேதத்துக்கு அதிகாரிகளாயும் உயர்ந்த அனுஷ்டானத்தோடு அக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்களையும் உள்ளவாளாயும் இருந்த பல கிரகஸ்த ஆச்சாரியர்கள் உண்டு. ஆளவந்தார் பாஷ்யக்காரர் என்பவர்கள் போல என்பவர்கள் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி சட்டபராங்குஷ சுவாமி என்பவர்கள் போல இருந்த சந்நியாச ஆசிரம ஆச்சாரியர்களும் உண்டு. இப்படி கிரகஸ்த பரம்பராயும் சந்நியாச பரம்பரா நடு நடு இடையிடையே சந்நியாச ஆச்சாரியர்களையும் கொண்டு வந்த நம்முடைய சம்பிரதாயத்தில் மீண்டும் சன்னியாசிகளே ஆச்சாரிய பரம்பரையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது என்பது கோபால தேசிகனுக்கு பிறகு திருக்குழந்தை தேசிகன் என்கிற கோபால தேசிகனுக்கு பிறகு வழுத்தூர் ஆண்டவன் என்ற நம் ஆச்சாரியர் தொடங்கி ஆண்டவன் பரம்பரை சன்னியாச பரம்பரையாகவே நமக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இதற்கு முன்னால் சில காலம் சன்னியாசிகளாயும் கிரகஸ்தர்களாயும் ஆச்சாரியர்கள் இருந்தார்கள். அநேகம் பேர் கிரகஸ்த ஆச்சாரியர்களாக இருந்தார்கள். அந்த ஆச்சாரியர்களுடைய பிரபாவமும் இடையே சில சன்னியாச ஆச்சாரியர்களுடைய பிரபாவத்தையும் மேற்கொண்டு பார்க்க போகிறோம். நாம் ஷட்டபிராங்குஜ சுவாமியை முதல்ல சேவிச்சுண்டோம். இவர் ஆறாவது பட்டத்து ஜீயர், அகோபில மடத்துக்கு ஆறாவது பட்டத்து ஜீயராக எழுந்தருள் இருந்தார். நிசும் ஆராதகராக எழுந்தருள் இருந்தார். உயர்ந்த சித்திகளோடு எழுந்தருள் இருந்தார். அகோபிலத்திலேயே நிசும்னுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அகோபிலத்திற்கே சென்று அகோபிலத்திலேயே நிசும்னுடைய திருவடி வாரத்திலேயே அங்கேயே தபோனிஷ்டராக எழுந்தருள் இருந்து கொண்டு அங்கேயே அவர் சமாதிக்கு எழுந்தருளினார் என்று அதனாலே இப்பொழுதும் அவருடையதான பிருந்தாவனமானது அகோபிலம் மேல் அகோபிலம் சன்னதியினுடைய முகப்பிலேயே அவருடைய பிருந்தாவனமானது அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல இப்பவும் ஒரு கம்பி வளையமாக கட்டி வச்சு இந்த இடத்துல யாரும் மதிக்கக்கூடாது, இங்கே சட்டபிராங்குஜ சுவாமி எழுந்தருள் இருக்கார் என்று காட்டுவார்கள். சட்டபிராங்குஜ சுவாமி இன்றும் என்ப நிசும்மனை அங்கே ஆராதித்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டபிராங்குஜ சுவாமி ஆராதிக்கும் சமயங்களிலே மணியோசையும் கேட்கும் என்பதாக அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி திவ்ய பிரபாவராக எழுந்துள்ள இருந்த சட்டபிராங்குஜ சுவாமிக்கு மருமானாக இருந்த பஞ்சமத பஞ்சனதாத தேசிகனுடைய வைபவத்தையும் போன வாரம் பார்த்தோம். பஞ்சமத பஞ்சன தாத தேசிகன் என்றால் ஐந்து மதங்களை நிரசித்தவர் என்பதனாலே அவருக்கு பஞ்சமத பஞ்சனர் என்பதாக திருநாமம். தாதாச்சாரியர் என்பது வம்சத்துடைய திருநாமம். இந்த சுவாமி விசேஷமாக சந்திரகிரி ராஜாவினுடைய சதஸில் ஐந்து மதங்களை நேருக்கு நேராக வாதம் பண்ணி நிரசித்தார் என்ற பெருமையுடையவர். அதனால தான் அவருக்கு பஞ்சமத பஞ்சன தாத தேசிகன் என்பதாக திருநாமம் அது. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் பரதேவதா பாரமாத்திய அதிகாரத்தில் அற்புதமான ஒரு உபோத்காத ஸ்லோகம் சாதிக்கிறார். ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகதமதிகதா துல்யதைக்கியம் த்ரயாணாம் அந்யத்ரைஸ்வர்யம் இத்யாத்ய நிபுணபணிதீர் ஆத்ரியந்தே நசந்தா த்ரயந்தைரேககண்டைஹி ததனுகுண மனுவியாச முக்கியோக்திபிஷ ஸ்ரீமான் நாராயணோ நவபதி அகில தனுர்முக்திதோ முக்தபோக்யஹ. ஆச்சரியமான ஸ்லோகம், மகான்கள் மிகவும் உகக்கும்படியான ஸ்லோகம். சுவாமி தேசிகனுடையதான திருவாக்கினாலே வந்த எந்த ஒரு வரியமாயிருந்தாலும், ஒரே ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகமாயிருந்தாலும், இல்லை ஒரு ஸ்ரக்தரா ஸ்லோகமாயிருந்தாலும், அந்த ஸ்லோகம் அபாரமாயும் வேதாந்தத்தை எல்லாம் ஒரு விடுபிடித்து ஒரு சாரமாய் சொன்னதாகவும் இருக்கும் என்பது பெரியவர்களுடையதான தீர்ந்ததான அருள் வாக்குகள். அதிலே பிள்ளலோகாச்சாரியரும் சாதித்தார், ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேர போனவும் வாழ்வு என்று, ஓரொன்று தானே அமையாதோ ஒன்று போதுமே என்று, அப்படி ஒன்று போதுமே சுவாமி தேசிகன் சாதித்தவற்றிலே இது ஒன்று போதுமே என்று சொல்லும் முடியான கடைந்தெடுத்துதான வேதாந்த பாகங்களை எல்லாம் அற்புதமா சொன்ன ஸ்லோகம் இது. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகதம் அதிகதா. வேதாந்தத்தை ஆராய்ந்து பார்த்த எத்தனை சித்தாந்தம் உண்டோ அத்தனை சித்தாந்தத்தையும் மறுத்தெடுத்து நம் சித்தாந்தம் ஒன்றுமே உயர்ந்ததாயும் தத்துவத்தை சொல்லுவதாயும் ஆத்மாவுக்கு உயர்ந்த க்ஷேமத்தை தருவதாயும் பரமவேதத்தினுடைய வேதங்களுடைய பரமசாரமாயும் இருக்கும் என்பதை இந்த ஒரு ஸ்லோகத்தினாலே சுவாமி நிர்ணயித்து என்னென்ன விதமான சித்தாந்தங்கள், என்னென்ன விதமான உளறல்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த ஒரு ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். ஆத்ம ஐக்கியம், தெய்வத ஐக்கியம், எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான், இல்ல எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான், இல்ல மும்மூர்த்திகள் உண்டு, அந்த மும்மூர்த்திகள் எல்லா மும்மூர்த்திகள் அவர்கள் ஒருவரே மும்மூர்த்திகளானார், ஒரு மும்மூர்த்திகளை காட்டிலும் கூட உயர்ந்ததான தெய்வம் உண்டு, இல்ல இல்ல இதையெல்லாம் காட்டிலும் தான் வேறொன்றுதான் தத்துவம் என்றெல்லாம் தத்துவத்தை பேசிக்கொண்டு சித்தாந்தங்கள் உண்டு. ஆனால் சர்வசரீரியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று வேதத்தினுடையதான சூக்ஷ்மங்களை அறிந்த நம் ஆச்சாரியர்கள் நமக்கு ஆச்சரியமாக சொல்லி கொடுத்தா என்று இதை இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். இதில் சொல்லக்கூடியதான இந்த ஆத்ம ஐக்கியம், தேவத ஐக்கியம், திரிகசமதிகதா, துல்லியதா, ஐக்கியந்திரயாணாம், அந்யத்ர ஐஸ்வர்யம் என்று சொல்லும்படியான இந்த விதமான மற்ற பூர்வபக்ஷிகளுடைய வாதங்களை எல்லாம் அந்த சதஸிலே பஞ்சமத பஞ்சனதா தேசிகன் மேற்கொள்ள வேண்டும்படியாக இருந்தது. எங்கும் பிரம்மமே உண்டு, வேறொன்றும் இல்லை, காண்பதெல்லாம் பிரம்மத்தினுடைய அது ஒரு நிழல் போன்றது, அந்த நிழலும் உண்மையில்லை, மாயையினால் உண்டானது, இருப்பதெல்லாம் ஒரே பிரம்மம்தான், ஜீவன் என்றதான வேறுபாடு கிடையாது, இல்லை அச்சேதனம் என்ற வேறுபாடும் கிடையாது, ஜடப்பொருளோ அறிவுள்ளதான ஞானியான ஆத்ம பொருளோ இப்படி காணப்படுவதெல்லாம் வெறும் பிரமந்தான், இருப்பதெல்லாம் ஒரே ஜீவாத்மா, ஒரே ஆத்மாதான், பரமாத்மாதான் என்று சொல்லும்படியான வாதம் உண்டு. இல்லை ஆத்மா உண்டு, தெய்வங்களும் உண்டு, ஆனால் எல்லாம் அந்த தெய்வமெல்லாம் ஒரே ஒரே சக்தி உள்ள தெய்வம்தான் பல உருவங்களாக காட்சி அளிக்கிறது என்பதான வாதங்களும் உண்டு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடியவர்கள் தான் மும்மூர்த்திகள், அவதான் சிருஷ்டியும் ஸ்திதியும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய இந்த மூன்று மூர்த்திகள் தான் தெய்வம் என்பதாக சொல்வதும் உண்டு. இந்த மூணு மூர்த்திகளுமே சமமானவர்கள் என்று சொல்வதும் உண்டு. இல்லை இவர்களையும் காட்டிலும் இவர்களுக்கும் மேலான கடந்த தெய்வம் உண்டு என்று சொல்பவர்களும் உண்டு. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வேறொன்று தான், எங்கள் மதம்தான் உண்மை என்று சொல்லும்படியான பௌத்த ஜெயினாதிகள் உண்டு. இப்படியான மதங்கள் இப்படியான மதங்களை நேர்கொண்டு சந்தித்து வீழ்த்தினாராம் இந்த பஞ்சமத மஞ்சன தாத தேசிகன் இந்த சதஸில், சந்திரகிரி ராஜாவினுடைய சதஸில் அப்படி நேர்கொண்டு வாதங்களை நிரசித்து அதனாலே இந்த பிராந்தியத்தில் முக்கியமாக ஆந்திர தேசம், தமிழ் தேசம், இந்த பிராந்தியத்திலே இருந்த பிரபலமான ஜெயினாச்சாரியர்கள், பௌத்தாச்சாரியர்கள், சைவாச்சாரியர்கள், அத்வைத சித்தாந்திகள், இன்னும் சாக்தர்கள் இப்படியானவர்களையெல்லாம் நிரசித்ததுனாலே இவருடைய பிரபாவமானது அந்த ராஜாவுக்கும் மிகவும் ராஜாவை ஆட்படுத்துவதாய், அதனாலே ராஜா தன்னுடைய தேசத்தில் இதர சித்தாந்திகளுக்கு இடமில்லை என்று இப்படி ஆந்திர தேசத்திலே இதர சித்தாந்திகள் இல்லாமல் நிரசித்த பெருமை என்று சொன்னால் அது அந்த பஞ்சமத பஞ்சநதாத்த தேசிகராக சேரும். எப்பவுமே பல மதங்கள் எப்படி வேரூன்றின என்றால் அந்த தேசத்து ராஜாவை வசப்படுத்தி கொண்டு ராஜ குருமார்களாக இருந்து அதனால தான் ஜெயின மதம், பௌத்த மதம் இப்படி பல மதங்கள் எல்லாம் இந்தியாவிலே வேரூன்றி வளர்ந்து விட்டன. ராஜாவினுடைய உத்தரவுனாலே ராஜா எதை பராமரிக்கிறானோ அதை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் மிகவும் உபதிரவங்களும் வாழ்வு இல்லாமல் போவதும் உண்டு. இப்படி வைதிக மதத்துக்குமே கூட உபதிரவம் வந்திருக்கு. ஆனால் சந்திரகிரி ராஜாவினுடைய சதஸிலே பஞ்சமத பஞ்சனதாதி தேசிகன் இப்படி வைதிக மதத்தை ஆதரித்து இதர மதங்களை எல்லாம் நிரசிச்சதுனால இப்படி பல சமயம் ஆச்சாரியர்கள் பல ராஜாக்களுடைய உதவினாலே மீண்டும் நம்முடையதான இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, இந்து தர்மத்தை எல்லாம் ஸ்தாபிச்சிருக்கா. அந்த மாதிரி ஸ்தாபிச்சு இந்த சந்திரகிராஜாவினுடைய பிரபாவத்தினாலேயும் பின்னால் கிருஷ்ணதேவராயரும் பஞ்சமத பஞ்சனதாத தேசிகனிடத்துல ஆச்சரிய அதனாலே அந்த விஜயநகரத்து சாம்ராஜ்யமும் இதெல்லாம் ரொம்ப வைஷ்ணவமான தேசங்களாக மாறினது பஞ்சமத பஞ்சனதா தேசிகன் அவருடைய திருக்குமாரர் கோடிக்கன்னிகா தான லட்சுமி குமார தாத்தாச்சாரியர் முதலானவாளுடைய ஒரு மகிமைதான் எல்லாத்துக்கும் காரணம். அப்பொழுது அப்பொழுது வைதிக சம்பிரதாயத்தை பெருமாள் உயர்ந்த ஆச்சாரியர்களாக வந்து தானே மீண்டும் நிலைநாட்டுறார், மீண்டும் காப்பாற்றி கொடுக்கிறார். அந்த ரீதியிலே பஞ்சமத பஞ்சநதா தேசியனுடைய ஒரு வைபவம் தான் இந்த மீண்டும் இந்த இப்பொழுது நான் நம்ம தேசத்திலே பௌத்தர்கள் ஜெயினர்கள் என்பவர்கள் எல்லாம் பார்ப்பதே கிடையாது இங்க இந்த, அதுவும் முக்கியமாக தென் தேசத்திலே கிடையவே கிடையாது. வட தேசத்திலே சில ஜெயினர்கள் உண்டு என்று சொன்னாலும் அதுவும் பௌத்தர்கள் அடியோட பாரத தேசத்திலே இல்லை. இப்போதான் மீண்டும் வேற யாரையோ கொண்டு வந்து எப்படியோ பௌத்தர்கள் என்று சொல்லி கொண்டு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு விதமான அரசியலாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இடைப்பட்ட இந்த ஒரு 400-500 வருஷ காலத்திலே பௌத்தர்கள் பாரத தேசத்துல எங்கேயுமே இல்லை. பாரத தேசம் பூராவும் வியாபிச்சிருந்தவர்கள் பாரத தேசத்திலே ஒரு இடத்துலையும் கிடையாது என்னும்படியாக அப்படி ஒரு அவர்கள் அப்படி தோற்று போய் ஓடி போனார்கள். எல்லாத்துக்கும் பாஷ்யக்காரர் போலே சுவாமி தேசிகன் போலே பஞ்சமத பஞ்சநதா தேசிகன் போலே இப்போ ஏற்பட்டவர்கள் வாதங்களிலே நிலைத்து நின்று அவர்களை விரட்டி அடித்தது தான் முக்கிய காரணம். இப்படி நம்முடைய சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கும் போது அது இதரர்களினாலே தீங்கு வராமல் காப்பாற்றின ஆச்சாரியர்கள் ரொம்ப விசேஷமானவா. இப்படி மற்றவர்களோடே வாதம் செய்தே அவர்களையும் விரட்டுவது நம்முடைய சித்தாந்தத்துக்கு வேண்டிய பெரிய இராஜ சகாயங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தேசம் பூராவும் பெரிய கியாதியோட இருப்பது என்பது அது நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலேயே சில ஆச்சாரியர்களுக்கு அந்த மகிமை உண்டு. இன்னும் சில ஆச்சாரியர்கள் எப்படி எழுந்துள்ளிருந்தார்கள் என்றால் சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சாரிய ரக்ஷணம் என்றால் எவ்வளவு அவசியம் இருக்க வேணும்னு சாதிச்சிருக்காரோ அந்த விதமான அனுஷ்டானங்களோட மகர்ஷிகள் போலே தங்கள் அனுஷ்டானம் தங்களுடையதான ஞானம் ஒரு திருடமும் ஒரு திக்கிலிருந்தும் ஒரு நயா பைசாவும் எதிர்பார்க்காததான ஒரு சிறந்த வைராக்கியம் ஆனந்தமாக நித்தியசூரிகள் பகவானை அனுபவிப்பது போன்றதான பக்தி சிஷ்யர்களிடத்திலே ரொம்ப கிருபை. இந்த சிஷ்யர்களிடத்திலே சொல்ல வேணும் எப்படியானது வேதம் சொல்லித்து யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா சந்தோபியோத்யமிருதாத் சம்பபூவா சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருபம் ब्रह्मण कोशोति मेधया पीता श्रुत मे गोपाया आवहंती वितन्वाना पूर्वाणाचीरमात्मनः वासागं सिममगावच्च अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमावह என்று சொல்லிடு. ஆமாயந்து ब्रह्मचारिण स्वाहा என்று வேதம் மங்களாசாசனம் பண்ணிக்க சொல்றது. பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சாரிகள் என்று சொன்னால் ஞானத்தை தேடி வரவா வேதத்தை தேடி வரவா வேதத்துக்காகவே வாழ்க்கை வாழக்கூடிய பரிசுத்தமான பிரம்மச்சரியத்துவம் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நல்ல சிஷ்யர்கள் வந்து சேர வேணும் என்று வேதமே கேட்க சொல்றது. அதுபோல நல்ல சிஷ்யர்கள் கிடைக்க வேணும். அந்த சிஷ்யர்களுக்கு நாம் பரிசிரமப்பட்டு கற்றுக்கொண்டதாயும் உபாசிப்பதாயும் இருக்கக்கூடியதான இந்த வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்க வேணும் என்ற ஆசையோடே இருந்தார்கள் நம் ஆச்சாரியர்கள். அதனாலே அனுஷ்டானம் உண்டு. அந்த அனுஷ்டானத்துக்கு வேண்டியதான திரவியம் பகவான் கொடுக்க வேணும். அந்த திரவியமெல்லாம் பகவத் ஆராதனத்துக்காகவே இருக்க வேணும். நம்மை நாடி இந்த வேதாந்த சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக நல்ல புண்ணியாத்மாக்களான சிஷ்யர்கள் வர வேணும் என்று அவர்கள் கிடைத்தால் அவர்களுக்கு உபதேசித்தே பொழுதை கழிக்க வேணும். அப்படி பொழுதை கழிப்பதுதான் உயர்ந்ததான காலப்போக்கு. அதுக்குத்தான் காலக்ஷேபம் என்று பெயர். அதனாலே பகவத் ஆராதனம் என்ன காலக்ஷேபம் என்ன வேறொன்றிலும் ஈடுபடாமல் இருந்த ஆச்சாரியர்களுடைய சரித்திரமானபடியினால நாம் இதற்கு பிறகு பார்க்கக்கூடிய பல ஆச்சாரியர்களுடைய சரித்திரம் எப்படி இருக்கும் என்றால் அது மிகவும் ரொம்ப அடக்கமாயும் ரொம்ப அதிசயங்கள்லாம் இல்லாததாயும் இருக்கும். ஏன்னா அதை சொல்வதற்காகத்தான் இப்பொழுது சொன்னேன். நம்ம இதுக்கு பிறகு இருந்த ஆச்சாரியர்களுடைய சரித்திரம் எப்படி இருக்கும்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னு சொன்னால், நாம் ராமாவதாரத்தையும் அனுபவிக்கிறோம், கிருஷ்ணாவதாரத்தையும் அனுபவிக்கிறோம். ராமாவதாரத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கச்சே பெருமாள் அவதரிப்பதற்காக தசரதர் பெரிய யாகமெல்லாம் பண்ணார் என்று பார்க்குறோம். அதற்கு பிறகு ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே பார்த்தோம்னா 18வது சர்க்கத்தில் பெருமாளுடைய அவதாரத்தை சொல்லுவார். அவதாரத்தை சொன்னால் அதே சர்க்கத்திலேயே ராமன் அவதரித்தார்னு சொல்லுவார். அதுக்கடுத்து அதே சர்க்கத்திலேயே ராமனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தசரதர் சபையை கூட்டி மந்திரிகளோட ஆலோசனை பண்ணிட்டு இருந்தார், விஸ்வாமித்திரர் வந்துவிட்டார் என்று சொல்லுவார். ஏன் சுவாமி, கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்சே பெருமாள் அவதரித்ததுக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நடுவில் ஆயிரம் ஆயிரமா ஸ்லோகத்தை ரிஷிகள் எழுதி வச்சா, எத்தனை கதை எழுதினா பாலகிருஷ்ணனை மாதிரி அனுபவிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் கிடைக்காது அப்படின்னா கிருஷ்ணனை அனுபவிச்சு சொல்லியிருக்கா. எவ்வளவு சரித்திரங்கள் குழந்தைகள்லாம் கூட கேட்கும்படியா கதைகள் சொல்லி, குழந்தைகளுக்கு கூட அந்த விஷ்ணு பக்தி கிருஷ்ண பக்தி வரும்படியா என்று இவ்வளவு கதைகள்லாம் இருக்குச்சே. அந்த பாலகிருஷ்ணனை பற்றி ஆயிரம் ஆயிரமா ஸ்லோகம் எழுதியிருக்கச்சே, இந்த பாலராமனை பற்றி ஒரு 4 ஸ்லோகம் எழுதக்கூடாதா இந்த வால்மீகின்னா? பாலராமனை பற்றி எழுதுறதுக்கு 4 வரிக்கு மேலே அகப்படலையேன்னார் அவர். என்ன பாலகிருஷ்ணனை பற்றி அனுபவிக்கிறதுக்கு அத்தனை வரிகள் கிடைச்சிது, ஆயிரம் 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 வரிகள் கிடைச்சிது, பாலராமனை பற்றி அனுபவிக்கிறதுக்கு ஒரு 4 வரி கிடைக்கலையோன்னா, பாலராமன் சொல்றதுக்கு கூட வாய் வராதே சுவாமி என்றார். பாலகிருஷ்ணன் சொல்றா போறே, பாலராமன் சொல்றவா யாராவது ஒருத்தர் உண்டோ ஜெகத்துல? கிடையாது. ஏன், அவர் என்ன குழந்தையா இல்லையா? ராமன் குழந்தையா இல்லையோன்னா, குழந்தையா தான் இருந்தார். ஆனா அவர் எப்படி இருந்தார்னா, கண்ணன் மாதிரி பொல்லாத குழந்தையா இல்ல, ரொம்ப சமத்து குழந்தையா இருந்தார். சமத்து குழந்தையா இருந்தவளை பற்றி இப்போ இருந்தாலும் பக்கம் பக்கமாக எழுத முடியாது. அதனால என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாலராமனை பற்றி என்ன சொல்லலாம்னா, சர்வே வேத வித சூராக, சர்வே லோகஹிதேரதாக, சர்வே ஜானோபன்னாக, சர்வே சமுதிதா குணைஹி. எல்லாம் நல்லா அத்தியனம் பண்ணா சுவாமி. அத்தியனம் பண்ணுறதுக்கு எவ்வளவு நியமத்தோட ஆச்சாரத்தோட, அதுவும் அத்தியனம்னா யாருக்கிட்ட அத்தியனம்? இந்த காலத்துல கூட வாத்தியார்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா. ஆனா வாத்தியார்கள் சொல்லிக் கொடுத்தான்னா வாத்தியார்களுடைய அனுஷ்டானத்துக்கு பயப்படுற சிஷியர்கள் இந்த வாரத்துல கிடையாது. ஏன்னா வாத்தியார்களே சிஷியர்கள் கிடைச்சா போறோம், சிஷியனுக்கு அத்தியனம் சொல்லிக் கொடுத்தா போறோம் என்று, அது போல வாத்தியார்களே சிஷியனுக்கு ஓரளவு பயந்துண்டு, ஐயோ கோவிச்சுண்டா குழந்தை சொல்லிக்காம போயிடுவானோ அப்படின்னு எல்லாம் பயப்ப, அந்த மாதிரியான காலம் இப்போ வரமா. அந்த காலத்துல பெருமாள் யாரிடத்துல? வசிஷ்டர் இடத்துல போய் வாசிச்சார், வேதாத்தியனம் பண்ணினார். அந்த வசிஷ்டர் இடத்துல அவ்வளவு பெரிய தபஸ்வியாயும், பெரிய அக்னிஹோத்ரியாயும், அடுத்தடுத்து யாகங்கள் பண்ணக்கூடியவராயும், எதுலையும் அபேட்சையே இல்லாதவராயும், அதுவும் பிரம்மா சிருஷ்டியானது தொடங்கி அவருக்கு அடுத்ததான மானசபுத்திரராக இருந்து எத்தனையோ ராஜாக்களை உருவாக்கி உருவாக்கி அவருடைய வாழ்வையும் அழிவையும் பார்த்துண்டு, அப்பேற்பட்ட வசிஷ்டரிடத்திலே போய் பல லட்சம் வயசான ஆச்சாரியரிடத்திலே போய் ஒரு 10 வயசு குழந்தை அத்தியனம் பண்ணுறதுன்னா, அந்த குழந்தை எவ்வளவு ஒழுங்காக இருந்தால் அந்த குழந்தைக்கு அவர் வாத்தியார் சொல்லி கொடுப்பார். அதனால வசிஷ்டரிடத்திலே போய் வாசிக்க வேண்டிய அளவுக்கு ராமன் ரொம்ப ஒழுக்கமாயும், ரொம்ப நெறியாயும், ரொம்ப அடக்கமாயும், பரமசாதுவாயும், அத்தியனம் கத்துக்கிறது மாத்திரம்தான் வாழ்க்கையில, வேற ஒரு லட்சியமும் இல்லை, அந்த மாதிரி எழுந்தருள் இருந்த அப்படி இருந்ததுனால ராமனை பத்தி இவ்வளவு சமுத்தா, இவ்வளவு ஒழுக்கத்தோட இருக்கிற கோபனை பத்தி என்ன கதை சொல்ல முடியும்? கண்ணனை பத்தி எவ்வளவும் கதை சொல்லலாம். அவன் வெண்ணையை திருடினான், பெண்களை ஏமாத்தினான் என்று இப்படி எல்லாம் கதை சொல்லலாம். ராமனை பத்தி என்ன சொல்ல முடியும்? அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால தான் சர்வே வேதவித சூரா அத்தியனம் பண்ணா, குழந்தைகள் நல்லா சூறாளா இருந்தா, அம்பு வில்வித்தியெல்லாம் நல்லா கத்துண்டா, எல்லாத்தோட என்னென்ன கத்துண்ட விஷயத்தெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு நல்ல ஞானிகளா இருந்தா, ஒன்னே ஒன்று அதிகப்படியா சொல்லணும் என்னன்னா, சர்வே லோகஹிதே ரதாக அப்படின்னு எல்லாருக்கும் ஒத்தாசையா இருந்தா, அந்த காலத்து மனுஷாளுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருந்தா, எல்லாருக்கும் ஒத்தாசையா இருந்ததை கூட ரொம்ப ஒத்தாசையா அவ அப்பாவுக்கு ஒத்தாசையா இருந்தா, இவ்வளவுதான் சுவாமி பாலராமனை பத்தி சொல்லணும்னா இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியலையேன்னுட்டார் வால்மீகி. அதுக்கப்புறம் நிறைய சொல்றார், 24,000 ஸ்லோகம் சொல்றார். ஆனா இவ்வளவு சொல்ல தெரிஞ்சவருக்கு அந்த ராமன்ற குழந்தை நல்ல சமத்தா இருந்த போது அவனை பத்தி பெரிய கதைகள்லாம் சொல்ல தெரியலையேன்னுட்டார். அது போலதான் நம்ம ஆச்சாரியாளுடைய சரித்திரம் இதுக்கப்புறம் நாம பார்க்க போறோமே, அந்த சரித்திரங்கள் எல்லாம் ரொம்ப நிறைய சொல்லி ரொம்ப விசாரமா சொல்லும்படியா இல்லை. அது ஏன் இல்லைன்னா, அவளுடைய அந்த ஞான சம்பா சின்ன பிரம்மச்சாரிகளாக இருக்கும்போதே அது மேற்கொண்டு வேதாத்தியனம் பண்ணுவதும், அந்த வேத ஒரு வேதம் அத்தியனம் பண்ணால் இன்னும் கூட வேதாவது அடுத்த வேதம் அத்தியனம் பண்ண முடியுமான்னு, அதுக்கு மேலே சாஸ்திரங்களை வாசிப்பதும் தர்மசாஸ்திரங்களே வாசிப்பதும் இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் அதிகரித்து அதே பகவத்கீதை இதெல்லாம் அதிகரித்து வந்தால் வேதாந்த சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பித்தா நான் கிரந்த சதுர்த்ததியும் வாசித்து அதுக்கு மேலே கடல் வந்து கொட்டினார் போலே சுவாமி தேசிகன் நமக்கு கொட்டி கொடுத்திருக்கிறதான விஸ்தாரமான ஆச்சரியமான ஆயுள் பூராவும் அனுபவிக்க வேண்டியதான கிரந்தங்களை அதை வாசித்து அதை வாசித்த ஆனந்தத்தில் அந்த அனுபவத்தோடையே வாழ்க்கையை நடத்திட்டு வரச்சே அந்த அனுபவத்தை சிஷ்யால் கிடைச்சா சொல்லிக் கொடுக்கணும்னு சிஷ்ய பிரவச்சனம்னு ஆரம்பித்து இப்படி வித்தியை அதிகரிக்கிறதும் அந்த வித்தியைக்கு ஏற்றா போலே திருவள்ளுவர் சொன்னார்னு சொல்லுவா, கற்க கசடரா கற்றவின் நிற்கா அதற்கு தக என்று சொன்னார் போலே, அந்த கசடர கற்பதுமாய் அந்த கற்றதையே அனுபவிப்பதுமாய் அனுபவிப்பதையே வாழ்க்கையாய் அந்த வாழ்க்கையே மீண்டும் சிஷ்யாளுக்கு போதிச்சு கொண்டு கிரந்தங்களை உபதேசம் பண்ணி கொண்டு இப்படி ரொம்ப ஏகாந்தமான ஒரு ரிஷிகளுடைய ஆசிரமத்திலே ரிஷிகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே போலே சமூகத்துக்கு மத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம ஆச்சாரியாளான் அப்படினாலே கதைகள் என்று சொன்னால் ரொம்ப சொல்ல கிடையாது, சொல்றதுக்கு கிடையாது. பஞ்சபந்த மஞ்சள்தாஸ் தேசிகனுக்கு பிறகு அவருடைய சிஷியராய் எழுந்திருந்தவர் பிரதான சிஷியர் பெருமாள் கோயில் அனந்தாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர். இவர் தான் நமக்கு அடுத்த ஆச்சாரியர். இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே நாம் அடுத்ததாக பார்க்க போற ஆச்சாரியர் பெருமாள் கோயில் அனந்தாச்சாரியர் என்கிறதான ஒரு சுவாமி. இந்த சுவாமியினுடைய விசேஷம் என்னன்னா, இவர் காலத்துல காஞ்சிபுரத்திலே அதுவரைக்கும் நடாதூர் என்கிறதான அக்ரஹாரம் இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது. ஆனால் இவர் காலத்தில் இந்த நடாதூர்ன்ற அக்ரஹாரத்துக்கு ஏதோ ஒரு அது முடிவு ஏற்பட்டிருக்கிறது. அநேகமாக வேகவதி ஆறு தடம் புரண்டதுனாலே அமைஞ்சிருக்கலாம்னு ஒரு ஊகம். வேகவதி ஆத்தங்கரையிலே அனுஷ்டானத்தோடு ஆத்தங்கரையிலேயே வாழ்ந்து அனுஷ்டானத்தோடு தேவப்பெருமாளையே சேவிச்சுண்டு இப்படி காஞ்சிபுரத்திலே பிரபல ஆச்சாரியர்களாக இருந்த இந்த நடாதூர் வம்சம், அதில் இந்த சுவாமி அனந்தாச்சாரியங்கிற சுவாமி இந்த நடாதூர் வம்சத்திலேயே அவதரித்து பஞ்சபதமஞ்சன தாத தேசிகளிடத்திலே அன்வயிச்சு பெரிய ஆச்சாரியராக இருந்த காலத்தில் நடாதூராருக்கு காஞ்சிபுரத்திலே இருக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு. அது அநேகமாக வேகவதியாறு தடம் புரண்டதுனாலே நடாதூர் அக்ரஹாரம் அடித்து கொண்டு போயிருக்கலாம்னு ஒரு ஊகம் ஏற்படுறது. ஏன்னா முன்னையே பார்த்தோம், சஷ்டபராங்குஜ சுவாமி பல அக்ரஹாரங்களை ஸ்தாபிச்சார் என்று பார்த்தோம். அதே போலயே இந்த சுவாமி என்ன பண்ணினார், நடாதூர் வம்சத்தாருக்கு என்றே பல அக்ரஹாரங்களை ஸ்தாபிச்சார். அது ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். சிறுகட்டூர், கீழாத்தூர் இந்த மாதிரியான ஊர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்து பக்கங்கள்ல இருக்கு. அதில் இதை பார்த்தா இந்த அக்ரஹாரங்கள் எல்லாமே சுவாமி அனந்தாச்சார சுவாமி அவர் ஸ்தாபித்த அக்ரஹாரங்கள் தான். அது கேணியர்குன்றம், கீழாத்தூர், சிறுகட்டூர் இப்படி நடாதூர் அக்ரஹாரங்கள் உண்டு, இப்பொழுதும் இருக்கு. காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய வடகள அக்ரஹாரங்கள் ரொம்ப அதிகம். இதெல்லாம் ஆச்சாரியால் ஸ்தாபித்து கொடுத்தது. அதில் இந்த நடாதூர் வம்சத்துக்கு இந்த இப்படி இங்கே மாத்திரம் இல்லை, அவர் தமிழ்நாடு பூராவுமே ஆங்காங்கே நடாதூராருக்கு அக்ரஹாரங்கள் ஸ்தாபிச்சிருப்பார் என்று தெரிகிறது. அதனால தான் நடாதுரு வம்சத்துக்கு எல்லா இடத்துலையும் ஊர் இருக்கு, ஆனால் காஞ்சிபுரத்தில் ஊர் கிடையாது, அவளுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அந்த அக்ரஹாரம் இல்லாமல் போனதுனால அந்த வம்சத்தை சேர்ந்தவாள் எல்லாலும் பல தலங்களிலே குடியிருப்புகள் அமைக்க வேண்டுமா இருந்ததுனால ஆச்சாரியாளில் இந்த அனந்தாச்சார சுவாமி பண்ணி வச்ச பெரிய உபகாரம் நடாதுரார் வம்சத்துக்கு ஆங்காங்கே அக்ரஹாரங்களை ஸ்தாபிச்சு கொடுத்தது. முன்னே சொன்னேன், அக்ரஹாரங்கள் என்று சொன்னால் வந்து நம்ம பிராமணர்கள் வசிக்கும்படியாக, அதுவும் ரொம்ப ஒரு தேவதா சாநித்தியம் இருக்கும்படியாயும், வேதாத்தியனம் அது வேத அபிவிருத்தி அதுக்கு மேலே அனுஷ்டானத்துக்கு சௌகரியம் உள்ள உண்டானதான இடமாயும் பார்த்து சுவாமி தேசிகன் உத்தரவு கொடுத்துருக்கிறபடினாலே எந்த இடத்துல பகவத் சேவை கிடைக்குமோ, எந்த இடத்துல பாகவத சேவை கிடைக்குமோ, எந்த இடத்துல சுவானுஷ்டானத்துக்கு ஓ விரோதம் இல்லாமல் இருக்குமோ அந்த இடம்தான் இந்த இக்காலத்துக்கு ஏற்றதான காலம். ஏன்னா வடதேசம் எல்லாம் இப்பொழுது துலுஷ்க பூயிஷ்டமாக இருக்கு. சுவாமி தேசிகன் சாதித்த போது, சுவாமி தேசிகன் சாதித்த போது வடதேசம் எல்லாம் துலுஷ்க பூயிஷ்டமாயெடுத்து அதிலே சாத்விகர்களான மகான்களுக்கு ரொம்ப உபதிரவம் ஏற்படுகிறதானபடியினாலே முக்தி க்ஷேத்திரங்கள் தான் உயர்ந்த வாச க்ஷேத்திரங்கள் என்று சாஸ்திரம் சொல்வதெல்லாம் அதெல்லாம் அக்காலத்துக்கு பொருந்தி வந்தது. ஆனால் பிராயோ தேசாக முனிவிர் உதிதாக பிராயிக்கு ஔசித்யவந்தா, அது ஔசித்யத்துக்காக சொன்னது. இப்போ ஏற்பட்ட ஸ்தலங்களிலே இருந்தால் நமக்கு பகவத் சேவையும் அதே சமயம் பக்தியும் பாகவத சங்கமும் அனுஷ்டானத்துக்கு விரோதம் இல்லாததான தர்ம பரிபாலனமும் நமக்கு கிடைக்கவும் செய்ய முடியும் என்றதுனாலே மகர்ஷிகள் இப்படி உயர்ந்த க்ஷேத்திரங்களை முன்னாடி சொல்லிட்டு போனா அந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் இப்போது துலுஷ்க பூயிஷ்டமாக இருப்பதனால எந்த எது முக்கியம், க்ஷேத்திரவாசம் முக்கியம் என்பதை விட அந்த க்ஷேத்திரத்தில் இருந்து நாம் செய்ய வேண்டியதான நம்முடையதான தர்ம பரிபாலனம் இருக்கு, ஸ்வதர்ம அனுஷ்டான பரிபாலனம் இருக்கு, அதுதான் முக்கியம். ஏன்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்று சொல்லப்பட்டிருப்பதனால அது தர்ம ஸ்வதர்ம பரிபாலனம் பண்ணுவது முக்கியமான அப்படின்னாலே எந்த க்ஷேத்திரத்திலே நமக்கு தர்ம பரிபாலனம் பண்ணுவதற்கு வசதி இருக்கோ அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் பிரபந்தன். ஏன்னா சண்டாலே சுவஜ கிரகேவா, சண்டாலனுடைய கிரகத்தில் கூட பிராணன் போனால் பிரபந்தனுக்கு அதனாலே ஒன்றும் தோஷம் இல்லை என்று நஷ்ட ஸ்மிருதி நபி பரித்தியஜன் தேகம் என்பதாக பிரமாணம் சொல்கிறது. அதனாலே இருக்கிற இடம் நல்ல இடமாக இருக்கணும் என்று சாஸ்திரம் சொல்கிறதுனாலே ஆச்சாரியர்கள் நிறைய அக்ரஹாரங்களை அங்கங்கே ஏற்படுத்தினான்னு போன வாரமும் பார்த்தோம். அதே ரீதியிலே இது நடாதூர் வம்சத்துக்கு என்று விசேஷமாக அக்ரஹாரங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த அனந்தாச்சாரியர் என்கிறதான மகான். இப்படி இந்த ஆச்சாரியர்கள் சுவானுஷ்டானத்தோடு எழுந்தவர்கள் இருந்து அதே சமயம் ரொம்ப வெகுதேச சஞ்சாரம் பண்ணலை. பாரத தேசம் பூராவும் சஞ்சாரம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை அதுவும் ராமானுஜ சித்தாந்தத்தை மீண்டும் மீண்டும் பிரசித்தியாக ஸ்தாபனம் பண்ணும்படியானதான ஒரு சௌகரியம் அவர்களுக்கு இல்லை இந்த காலம். அதனால அது குறிப்பாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த 1500 கிபி 1500 முதலான இந்த வருஷங்கள் எல்லாம் எப்படின்னா வடதேசம் பூராவும் துருஷ்க பூயிஷ்டமானது. பாஷ்யகார காலத்திலேயே வடதேசத்திலே துருஷ்கர்கள் ரொம்ப பூந்துட்டா, அதுக்கப்புறம் தேசிகன் காலத்தில் வடதேசத்திலிருந்து தென்தேசம் வரைக்கும் இருந்து ஸ்ரீரங்கத்தையெல்லாம் துவம்சம் பண்ணி இருந்த மகான்களையெல்லாம் கொன்று குவித்து நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அவர்கள் காப்பாத்தி வைத்த பெருமாள் போலேயே பிரமேயம், பிரமேயம் பெருமாள் என்றால் அந்த பிரமேயமான பெருமாளை காப்பாற்றி தரக்கூடிய காட்டித்தரக்கூடிய பிரமாணமான அது ஓலைச்சுவடிகள் எல்லாம் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டா. சம்பிரதாய பல நூல்கள் அழிந்து போயின, பல மகான்கள் போனார்கள். இப்படி அவ்வளவு தூரம் தேசமே ரொம்ப க்ஷோபிச்சு போச்சு. ரொம்ப தமிழ்நாடு பூராவும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு பெரிய அழிவு. அதையெல்லாம் நிலைநிறுத்தி மீண்டும் நம்ம சம்பிரதாயத்திலே சேர்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் அந்த சரண்யனுடையதான கிருப்பையும் விசேஷமாக இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய பலத்தையும் சொல்லி தன்னுடைய அனுஷ்டானத்தை குறைச்சிக்காம சிஷ்யர்களுக்கும் அதே போல அனுஷ்டானத்தை உபதேசிச்சு கொண்டு இருந்த இடத்திலே நாம் பத்திரமாக இருந்து கொண்டிருந்தால் அதுவே பெரியதான ஒரு பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை என்று. அதனால தான் இது இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அநேகமாக பாரத தேசம் பூராவும் விஜயம் பண்ணி ஜெயிக்கும் படியா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இல்ல. அந்த தேசம் வடதேசம் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. சுத்த பாரமைகாந்தியத்தை சொல்வதற்கு அவகாசமே கிடையாது. இப்பொழுது கூட பார்த்தானா வடதேசத்துல எங்குமே எங்குமே விஷ்ணு கோயிலும் சிவன் கோயிலும் எல்லாம் கலந்து கலந்துதான் இருக்கும். முக்கிய முக்கியமான க்ஷேத்திரங்கள் எல்லாம் கூட அப்படித்தான். ஏன்னா அங்க இருந்த ஹிந்துக்கள் எல்லாருமே இந்த முஸ்லீம்களுடையதான உபதிரவத்தை தாங்க முடியாம தங்களுக்குள்ள இருந்த இந்த சித்தாந்த பேதங்கள் எல்லாம் பார்ப்பதற்கே அவகாசம் இல்லை. பரமைகாந்திகளாக இருப்பதற்கே வழி இல்லாம ஏதோ நாம் ஊனல் போட்டுக்கிறவா, வேதம் தான் நமக்கு கதின்னு நினைக்கிறவா, நாம் எல்லாம் ஒன்னு சேர்ந்தா போறோம். நாம் ஒன்னா இருந்து கொஞ்சமாவது ஒரு பலத்தோட இருந்தாதான் கொஞ்சமாவது நம்ம வைஷ்ணவமா இந்த சித்த ஹிந்து தர்மமானது நிற்கும் அப்படிங்கிறதுனாலே அங்கெல்லாம் ரொம்ப கலந்து போயிட்டா பாவம். ஆனா அப்படி இவ்வளவு தூரம் அங்க உபதிரவம் இருக்கச்சு, அந்த அளவுக்கு இங்க தென்தேசத்துல உபதிரவம் இல்லைன்னாலும் உபதிரவம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அத்தனை உபதிரவத்துக்கும் நடுவிலேயும் பாரமைகாந்தியம் பாஷ்யக்காரர் சொல்லி கொண்டுதான சுத்த வைஷ்ணவம் என்று இதை பரிபாலித்து காப்பாற்றி கொண்டு வந்தால் போறோம். அதுலயும் பரான்ன நியமம் ரொம்ப நம் ஆச்சாரியாளுக்கு பரான்ன நியமம். அது பரான்ன நியமம் என்று சொன்னால் என்னன்னு ரொம்ப பேருக்கு மறந்து போயிடுது. பரான்ன நியமம்னா அஞ்சு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பராண்ணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ணன் திருக்குணம் தான் அண்ணன் சாய்ச்சாவும். பராண்ண நியமம்னா என்ன? பராண்ணமே சாப்பிட்றது தான் பராண்ண நியமம் அப்படின்னு. அதுபோல இன்னும் பராண்ண நியமம்னா மற்றவாழ் சாப்பாட்டையே சாப்பிட்றது தான் நியமம்னு அர்த்தம் இல்லை. மற்றவாளுடைய அன்னத்தை சாப்பிடாம இருக்கிறது பரிகாசத்துக்காக ஆண்டவன் சாய்ச்சாவும். ஆனா சாஸ்திரம் என்னன்னா இன்னொருத்தருடைய அன்னத்தை சாப்பிடாம இருக்கிறது என்ன சாப்பிட்டா என்ன தப்பு? ஏதோ பகவான் திருஷ்டி பண்றாரு, அதனால தானே பராண்ணமானது. அன்னம் பராண்ணம்னா என்ன, சொந்த அன்னம்னா என்ன, என்ன வித்தியாசம் இருக்கு என்னால் அது அந்த ரிஷிகளுடைய அனுஷ்டானம் அப்படி இருந்தது. நாம் பல அனுஷ்டானத்தை ரிஷிகளுடைய அனுஷ்டானமா வச்சுன்னு இருக்கோம்ன்றதுனால அதுலேயும் இந்த பராண நியமமானது வந்தது. பராண ரிஷிகள் என்ன அனுஷ்டானம் வச்சிருந்தா அது தங்களுக்கு தங்களாலே தாங்கள் சம்பாதிச்சுதான் அன்னமாக இருந்து அதை பகவானுக்கு பரிபூர்ண மனசோடே சமர்ப்பிச்சு அதை ஹவிசு போலே சாப்பிட்டா தங்களுடையதான அந்த பிரம்ம வர்ச்சஸ்ஸு என்று சொல்லும்படியான அந்த பிரபாவம் தங்களுக்கு வளர்றது. யாருக்கு பிரம்ம வர்ச்சஸ்ஸு வளருமோ அந்த வளர்றவாளுக்கு தான் அந்த அந்த சாட்சாத்காரமானது கிடைக்கும். யோகிகளாக இருக்கிறவாளுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறதுக்கு அவ தங்களுடைய சரீரத்தை அவ்வளவு பரிசுத்தமான பக்குவமான ரொம்ப பரமசாத்விக பதார்த்தமாக வச்சுப்பா. அது மாதிரி பரமசாத்விகமான பதார்த்தமாக வச்சுக்கிறதுக்கு சில நியமங்கள்லாம் உண்டு. அதில் அனுஷ்டானம் போல ஆகாரமும் கூட. சரீரத்தினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு மில்லிகிராம் வஸ்துவாக இருந்தாலும் கூட அது ஆகாரத்தினாலே உண்டாகுது. அது சரீரம்தான் எல்லாத்துக்கும் யோஜனைக்கும் அது தான், தியானத்துக்கும் அதான். அதனால சரீரத்தில் ஒரு களங்கம் வரக்கூடாது என்று அப்படி அதை பக்குவமாக பார்த்துக்கிறதுக்காக அதில் பிரம்ம வர்ச்சஸ்ஸு என்று சொல்லும்படியான அதாவது தேஜஸ் வர்ச்சஸ்ஸு ஓஜஸ்ஸு சஹஸ்ஸு என்றெல்லாம் அந்த அந்த தேஜஸ்லேயே பல வகைகள் உண்டு. அந்த மாதிரியான தேஜஸ்லேயே வகைகள் பிரம்ம வர்ச்சஸ்ஸு என்பதாக சொல்லப்படுவது உண்டு. அது அது குறையக்கூடாது என்பதனால ஆகாரத்தை தாங்களே தங்களுக்கு அது பெருமாளுக்காக தாங்கள் சுயமாக சம்பாதிச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு தங்களுடைய அன்னமாக சமர்ப்பிச்ச அன்னத்தை அதை தாங்கள் சுவீகரிச்சுக்கிறது என்னும் இதே மற்றவர்களுடைய அன்னம் அவர்களுடைய பிரயத்தனத்தினாலே சம்பாதிச்சு அன்னமாக இருந்ததுன்னா இந்த பிரம்ம வர்ச்சஸானது அவளுடைய அன்னத்தை வாங்கி சாப்பிட்றதுனால இந்த பிரம்ம வர்ச்சஸானது குறைஞ்சி அழிஞ்சு போகிறது என்னும் அதனால தான் பராண்ணம் சாப்பிடக்கூடாது என்று வச்சிருந்தா. அதனால பராண்ணத்தினுடைய பிரபாவம் என்னென்னா பிரம்ம வர்ச்சஸ்ஸு அதிகமாகும். ஆனால் பிரம்ம வர்ச்சஸ் அதிகமானா தான் தபோனிஷ்டர்களாக இருக்கிறவாளுக்கு யோகம் தலை எடுக்கும். அதனாலே அது பலனும் வரும். இல்லைன்னா இந்த பராண்ணத்தை சாப்பிட்டு வந்தான்னா யோகம் தலை சாஞ்சிடும். அதனாலே பராண்ணத்தை கடைபிடிச்சா அதே நாமும் அதே மாதிரி ரிஷிகளுடைய அனுஷ்டானம் போலேயே சுத்தர்களாக இருந்து பரமைகாந்திகளாக இருக்க வேண்டும் என்றதுனாலே ஆச்சாரியாள் பராண்ண நியமத்தோடு எழுந்துள்ளிருந்தா. அதனால் நிறைய பேர் ஆச்சாரியாள் என்பது மட்டும் இல்லை, வைஷ்ணவர்கள் பரம பரமகாந்திகளாயிருந்தவா பராண நியமத்தோடு எழுந்தவள் இருந்தா அது அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு திருஷ்டாந்தமாய் உதாரண புருஷர்களாக இருந்து எல்லாத்திலையும் மற்றவர்கள் நம்மை பார்த்து வாழும்படியாக இருந்ததுனால ஆச்சாரியர்கள் அப்படி அதனால நம் ஆச்சாரியர்கள் நிறைய பேர் சஞ்சாரம் போவது என்பதே ரொம்ப குறைவு. அது அது ரொம்ப தேசம் அடிக்கடி சஞ்சாரம் போவது என்றதெல்லாம் கிடையாது. ஆழ்வார் பாடினதாய் திவ்ய க்ஷேத்திரங்களாய் பாரத தேசம் புண்ணியபூமி என்று ரிஷிகள் எல்லாம் கொண்டாடினதாய் இருக்கக்கூடியதான அந்த தீரங்களை எல்லாம் போய் அங்கே இருக்கிற மூர்த்திகளை எல்லாம் சேவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு ஜன்மாவிலே ஒரு முறை ஒரு சஞ்சாரமாக போய் எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணி கொண்டு அப்படித்தான் வரும்படியாக இருந்ததே ஒழிய அடிக்கடி பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணும்படியானதான கொடுப்பன கிடையாது. அதுவும் அதுல இன்னும் ரொம்ப நியமங்கள்லாம் வேற உண்டு. ஒத்த மாட்டு வண்டியில போக மாட்டா சஞ்சாரம் பண்ணுச்சு, ரெட்டை மாட்டு வண்டியில தான் போவா. அது ஒரு மாடு கட்டின வண்டியில ஏறி போவது என்பது அது பரமகாந்திகளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு மாடு ஒரு ஜீவன் பாவம் மொத்த சுமையும் தான் தாங்கி கொண்டு போகும்படியாக இருக்குமே அந்த சிரமெல்லாம் படக்கூடாது என்று சாஸ்திரம். அதனால பரமகாந்திகளா இருக்கிறவ ஒரு மாடு கட்டின வண்டியிலே போக மாட்டா, ரெண்டு மாடு கட்டின வண்டியில தான் போவா. அதுவுமே கூட குதிரை வண்டிகள் எல்லாம் போற வழக்கம் இல்லை. அதனால நடைப்பயணமா போவது இல்லை ரெட்டை மாட்டு வண்டியில போறது இந்த மாதிரியாக சஞ்சாரங்கள் எல்லாம் இப்போ இருக்கிற வசதிகள் எல்லாம் நினைச்சு பார்த்தான்னா அந்த காலத்து அனுஷ்டானமானது அது எப்படி ரொம்ப அப்படி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா அது இம்மொபைல், அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லணும்னா. இந்த காலத்தில் எல்லாம் மொபைல், அந்த காலத்தில் எல்லாம் இம்மொபைல். அதனால ஆச்சாரியர்கள் இருந்த இடத்துலே இருந்து கொண்டு தங்களுடைய ஞானம் அனுஷ்டானம் பக்தி இதுவே பிரதானமாக வாழ்ந்து கொண்டு அப்படியே ஒரு ரிஷிகளுடைய ஆசிரமம் போல எழுந்துள்ள இருந்தான்றதுனால இது எதற்கு இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன்னா அது சரித்திரங்கள் என்று பார்த்தோம்னா என்ன பண்ணினா அனந்தாச்சார சுவாமியினுடைய சரித்திரம் என்ன என்று கேட்டால் அனந்தாச்சாரியனுடைய சுவாமியினுடைய சரித்திரம் சொல்வதற்கு அகப்படாது. இது மாத்திரம் இல்லை, இதே போல் இன்னும் பின்னாடி பார்க்க போகிறோம் வெங்கடேசாச்சாரியர் வீரராகவாச்சாரியர் அப்புறம் அவருடைய திருக்குமார ரங்கபதி தேசிகர் இந்த மாதிரியான மகான்கள் எல்லாம் சொல்லச்சே அவதரிச்சா இதான் திருநாமம். இவா இங்கு எழுந்தரல் இருந்தா சிஷ்ய பரிகிரகம் பண்ணினா கிரந்த சதுஷ்டயம் உபதேசம் பண்ணினா சுவாமி தேசிகனுடையதான அபாரமான கிரந்தங்களை எல்லாம் சேவிச்சு அது சேவிப்பதற்கே பல காலமாகும். அது அது காலக்ஷேபம், அதுக்கு மேலே காலக்ஷேபம் சொல்லி சொல்லி அந்த கிரந்தங்களை அழிக்காம காப்பாத்தி எப்படி ஆகும். அது அதுபோல அது கடலை காப்பாத்தி மீண்டும் இன்னொருத்தர் இடத்துல ஒப்படைக்கிற மாதிரியான பெரிய காரியங்களை பண்ணிட்டு இருந்தாலே ஒழிய அது சமுதாயத்திலே ஒரு வீர தீர பராக்கிரமமான சரித்திரங்கள்லாம் உண்டு என்றால் கிடையவே கிடையாது. அப்படி இப்போ பஞ்சமத பஞ்சமதார்த்த தேசிகன் வாதம் பண்ணினார், சந்திரி ராஜா சதஸ்லே வாதம் பண்ணினார், விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு கூட ராஜகுருவாக இருந்தார் என்று இப்படி இருந்த ராஜகுருவாக இருந்ததும் எல்லாரும் ராஜகுருவாக இருந்தார்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுவாமி தேசிகன் அனுஷ்டானம் எப்படி இருந்தா சபாபுஜங்கி குணபன் தருண்யா அப்படின்னாரு. சபாபுஜங்கி அப்படின்னு ஒரு சபையிலே போய் நின்று தன்னுடைய அந்த ஒரு திவ்ய தேஜஸை காட்டிக்கொண்டு வாதம் பண்ணி கம்பீரமா இதுக்கு கூட சங்கோச்சம். தேசிகன் எப்படி சபையிலே போய் நிற்பதற்கு சங்கோச்சப்படுவாரோ எப்படியாக்கும் ஒரு இதுவா பாம்பானது பத்து பேர் நடுவில் வந்து சகஜமா வளைய வருமா, பூனை வளைய வரா மாதிரி, நாய் வளைய வரா மாதிரி பாம்பு வளைய வருமோ? பத்து பேரை பார்த்தாலே அதுக்கு ஒரு ஒடுக்கம் வந்துடும், ஒரு ஓரமா போயிடும். அதுபோல ரொம்ப அடக்கம். இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன பெருமைக்கு ஒரு தகுதி இருக்கு? எல்லாம் பெருமாளுடைய பெருமை. கீதையில சொல்லலையா பெருமாள்? அதனால சர்வம் அத்விஜேஷ்டிதம், எல்லாம் பெருமாளுடைய பெருமையானபடினாலே நாம் என்று பெருமைப்பட்டுக்குவதற்கு ஒண்ணுமே இல்லை என்று அந்த அகங்காரம் இல்லாம வெறும் சேஷத்துவ அனுசந்தானம் மாத்திரம். அது போதும் வாழ்க்கையில், இதை விட என்ன வேணும்? திருப்தி தானே வேணும். அந்த திருப்தி இருக்கு நமக்கு பகவானுக்கு நாம் சேஷபூதன் என்று அனுபவிப்பதனாலே நமக்கு ஒரு திருப்தி இருக்கு. அதுதான் ஜீவனுக்கு லட்சணமாயும் சொல்லியிருக்கு, அதுதான் ஜீவனுடைய சுரூபம். பகவானுக்காகவே வாழ்றது என்றதான ஒரு திருப்தியோடய வாழ்ந்த மகான்கள். அதனால சரித்திரம் விஸ்தாரமா கிடையாதுன்னு சொல்ல வரேன். அது பகவானுக்காகவே வாழ்வது என்ற திருப்தின்னா என்னன்றது இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய பரமசாரம். அது சேஷத்துவம் என்று சொல்லுவோம். நாம் நம்முடைய சித்தாந்தத்தில் சொல்லிச்சே நாம் பகவானுக்கு சேஷபூதாள்னு சொல்கிறோம். அந்த சேஷபூதாள்லாம் என்ன அர்த்தம்? ஏன்னா பெருமாளுடைய திருப்திக்காகவே இருந்து பெருமாளையே திருப்திப்படுத்தின் இருக்கக்கூடியதான ஒரு சேதனன் நாம் என்று. ஆனால் வாஸ்தவத்தில் இப்போ பிரகிருதி மண்டலத்தில் இருக்கச்சே நமக்கு அந்த மாதிரியாக பெருமாளை திருப்திப்படுத்த முடியல. நாம் பெருமாளை திருப்திப்படுத்துவது என்பது எதனால என்றால், சரி, பெருமாள் நமக்கு கர்மா பிரகாரம் நம்ம நடத்துகிறார். இந்த ஜீவனை நாம் கர்மா பிரகாரம் நடத்திட்டு போகிறோம் என்ற திருப்தி தான் இப்போ பெருமாளுக்கு. ஆனால் இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்து அவனை உயர்ந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக்கி அவன் ஆனந்தமாக நன்னா இருக்கான்றதை பார்த்து சந்தோஷப்படும்படியான பெருமாளுக்கு ஒரு திருப்தியை நாம் தரலை. அதனால இப்பொழுது நம்மாலே பெருமாளுக்கு கிடைக்கிற திருப்தி அது பரிபூர்ணமான திருப்தின்னு சொல்ல முடியாது. அந்த சேஷபூத்தனுடையதான கடமை என்னென்ன? பெருமாளுக்கு திருப்தியை உண்டாக்கி கொண்டு அந்த திருப்தியினாலேயே தான் திருப்தியாக இருந்து கொண்டிருக்க வேண்டியது. பெருமாளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி அந்த சந்தோஷத்தினாலேயே தான் திருப்திப்பட்டு கொண்டிருக்க வேண்டியது என்பதுதான் ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம். அது இது இதைத்தான் சொல்லச்சே நமக்கு அந்த சேஷத்துவ அனுசந்தானம் என்பதா சொல்வது. பெருமாளை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்னு பார்த்தா, இங்கிருந்த காலத்திலே பெருமாளை சந்தோஷப்படுத்துறதுக்கு சாஸ்திரப்படி இருந்தால், சாஸ்திரத்திலே சொன்னப்பட்டதான தர்மானுஷ்டானங்களை பண்ணி கொண்டிருந்தால், பக்தனா இருந்தால் பெருமாளை திருப்தி பண்ணலாம்னா அதுவே தான் நாம் இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும் என்று இருந்துட்டா. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். நமக்கு எதனாலே திருப்தி வருது? பொதுவாக ஜனங்களுக்கு எதனாலே திருப்தி வருதுன்னா, ஒரு கண்ணுக்கு ரம்யமா இருக்கக்கூடிய வஸ்துக்களை பார்த்தா, காட்சிகளை பார்த்தா ரொம்ப திருப்தியா இருக்கு. காதுக்கு ரொம்ப ரம்யமான விஷயங்களை கேட்டானா திருப்தியா இருக்கு. அதே போலதான் உடம்புக்கு எதமா இருக்கக்கூடிய வஸ்துக்களை. அதனால அந்த தொடு உணர்வுக்கு எதமா இருந்தா ஒரு திருப்தி, கண்ணுக்கு காட்சிகள் ரம்யமா இருந்தா திருப்தி, காதுக்கு ரம்யமான சிரவணங்களை கேட்டா, சப்தங்களை கேட்டா நமக்கு திருப்தி வருது. இது போல நாக்குக்கு ரொம்ப திருப்தி, இது போல சில சில திருப்திகள்லாம் வருது. ஏன் இந்த மாதிரி திருப்தி வருதுன்னா, இந்திரியங்கள் இருக்கே, நமக்கு ராஜாவா இருக்கிற இந்த இந்திரியங்கள் இது மாதிரியான விஷயங்களோட சேர்ந்தாதான் ஆத்மாவுக்கு திருப்தி என்கிற ஒரு உணர்வை கொடுக்கறது. இல்லைன்னா வேற தெரியல ஆத்மாவுக்கு, வேற விதமா திருப்திப்பட தெரியல. ஏன்னா இதை சுக்தி பிடிச்சுட்டு இருக்கிற அப்படி போட்டு அஞ்சு பேர் அதிகாரிகளா இருந்து ஜீவாத்மாவை ஜெயில வச்சிருக்கா மாதிரி அதை வச்சுட்டு கொடு, எனக்கு வேண்டியதை கொடுத்தியானா உன்னை சும்மா விடுறேன்னு இந்த அஞ்சு இந்திரியங்களும் அப்படி கவின் இருக்கோ இல்லையோ. அப்போ எது திருப்தியா? கண்ணுக்கு ரம்யமானதை காட்டினாதான் இந்த இந்திரியமானது ஆத்மாவை திருப்தியா இருக்க விடுறது, இல்லைன்னா சும்மா விட மாட்டேங்கிறது. இதே போல நாக்குக்கு. ஆக இந்திரியங்கள் ஆத்மாவை தன் வசத்திலே வச்சிருக்கிறதுனாலே ஆத்மாவுக்கு இந்திரியத்துக்கு தேவையானது கிடைச்சாதான் திருப்தி. இந்திரியத்துக்கு தேவையானது என்ன? இந்திரியங்களுக்கு தேவையானது நல்ல சாப்பாடு, நல்ல உடம்புக்கு எதமான அதுக்கு உண்டான சாமான்கள், கண்ணுக்கு ரம்யமான, இது எல்லாம் எதனால் கிடைக்கிறது? இப்போ இதெல்லாம் பைசாவினால கிடைக்கிறது. அதனால பைசா தான் திருப்தி, பொருள் தான் திருப்தி என்று இந்த ஆத்மாவை ஒரு அறியாமையில வச்சிருக்கு. இது நம்மளுடைய கர்மா, இதுதான் சிருஷ்டி, இதில் தான் அகப்பட்டுருங்க. பொருள்னாலே திருப்தி இல்லைன்னா இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. அதே பொருள் போலயே காமத்தினாலே திருப்தி என்று, இப்படி பொருள்னாலும் காமத்தினாலும் திருப்தி என்று ஆத்மாவுக்கு இப்பொழுது ஒரு அஜ்ஞானம் இருக்கு. ஆனா இந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த இந்திரியங்களுக்குள்ள 10 இந்திரியங்கள் உண்டோ இல்லையோ, அந்த 10 இந்திரியங்களுக்குள்ளே அடைபட்டுக்கு இருப்பதனாலே இந்த அஜ்ஞானம் அது. இதே பகவானுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஜீவாத்மா நிஜமாவே இந்த இந்திரியங்கள் இருந்து விடுபட்டு விட்டான்னா, அது சம்சாரத்திலிருந்து விடுபட்டான்னா இந்த ஆத்மாவுக்கு அப்ப எதை சேர்ந்தா திருப்தி, என்ன கிடைச்சா திருப்தியா இருக்கும் என்று பார்த்தா, அது அந்த பகவானுக்கு நாம் உறவு, பகவானால தான் நாம் வாழறோம். இந்த ஜீவாத்மாவினுடைய எல்லா பெருமைகளும் எல்லா சந்தோஷங்களும் பெருமாளால தான் என்று அந்த உணர்வு தெரிஞ்சு போச்சு. அதை விட இப்பொழுது எப்படி அந்த கண்ணான இந்திரியத்துக்கு ரம்யமான காட்சிகளினுடைய சம்பந்தம் வந்தபோது திருப்தி வருதோ, அதே போல அந்த பகவானை நேரடியாக உணர்ச்சே ரொம்ப பெரிய திருப்தி வருது. அந்த திருப்தியை தான் மோட்ச சுகம்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட திருப்தி வருதோ இல்லையோ, அந்த சந்தோஷம் கிடைக்கிறதோ இல்லையோ, இந்த சந்தோஷத்துல இத்தனைக்கும் காரணமாய் இத்தனைக்கும் முதல் உறவா இருக்கக்கூடிய அந்த பெருமாளை நாம் எப்படிலாம் திருப்தி பண்ணி வைக்க வேணும்னு நிஜமான ஆசை வருது. அப்பொழுது அப்ப பெருமாளுக்காகவே வாழ்ந்தால வழிய நமக்கு இருப்பு இல்லை. அப்ப ஆத்மாவே தரிக்க முடியாத அளவுக்கு பகவானுக்காக வாழ்ந்தால வழிய ஆத்மாவானது நிற்காது, ஸ்வரூபமே நசிச்சு போயிடுமோ என்று அந்த அளவுக்கு ஒரு வேதனை வந்துடும். பெருமாளுக்காக வாழலை என்ன, பெருமாளுக்காகவே வாழும்படியா இருக்கும். இதுக்கு தான் சேஷத்துவம்னு பேர். இந்த சேஷத்துவத்தை நித்தியசூரிகள் போலேயே இங்கிருந்த நாளேயும் வாழணும், இங்கிருந்த நாளிலேயும் வாழணும் என்று இதே குறிக்கோளா இருந்தால் இந்த ஆச்சாரியர்கள். அதனால இந்த ஆச்சாரியர்கள் பகவானுக்காகவே வாழ்ந்து பகவச்சேஷத்துவத்தையே ரசிச்சு அதனாலே பெருமாளை சந்தோஷப்படுத்துவதற்கு இங்கே பகவச்சேஷத்துவத்துக்கு உறுப்பு என்ன, உபாயம் என்னன்னு பார்த்தா அது தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டதான ஸ்வதர்ம அனுஷ்டானம் என்பதனால. அந்த ஸ்வதர்ம அனுஷ்டானத்துல எது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு அப்படின்னா, சமார்த்தம் சர்வசாஸ்திராணி, எல்லாம் மனசு அடக்கமாக மனசு சாந்தமாக இந்திரியங்களுக்கு வசப்படாம ஒரு தப்பு என்பதாக வாழ்ந்து காட்ட வாழ்ந்து விடாம ரொம்ப சுத்தமாக வாழ்வது என்பதே இருந்ததுனால அவர் ரொம்ப உயர்ந்த ரிஷிகள் போலே வாழ்ந்து வந்திருக்காங்க நம்ம ஆச்சாரியர்கள். இப்படி இந்த பெருமாள் கோயில் அனந்தாச்சாரியர் அவருடைய திருக்குமாரரான ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் என்று இந்த ஆச்சாரியாளுக்கு பிறகு ஒரு ஒரு சின்ன மாற்றம் இருக்கு, அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். இந்த அனந்தாச்சாரி என்று பெருமாள் கோயில் அனந்தாச்சார்ன்ற திருநாமம் இவருக்கு ஏற்பட்டதனுடைய காரணம் என்னன்னா, எல்லா ஆச்சாரியாலும் இதற்கு முன்னாலே பெருமாள் கோயிலில் சேர்ந்தவா தான், நம்ம ஆச்சாரியால் அத்தனை பேரும் பெருமாள் கோயிலை சேர்ந்தவா தான். உதாரணத்துக்கு பார்த்தேன்னா பாஷ்யகாரருக்கு பிறகு நம்ம இந்த சம்பிரதாயத்தை இந்த பக்கம் இந்த தொண்டை மண்டலத்தில் இருந்து பெரிய ஒரு ஸ்தாபனம் ஆக்கினவர்னா நடாதுர் அம்மாள் தான். அது நடாதுர் அம்மாள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், அப்புள்ளார் அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், சுவாமி தேசிகன் அவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், அவருடைய சிஷ்யரான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அவரும் அவருடைய பெயருமே பேரருளாளர் தான் அவருக்கு. ஆரம்பத்தில் முதல் திருநாமம் பேரருளாளர், அவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். சுவாமியினுடைய குமாரர் தேசியனுடைய குமாரர் அவர் காஞ்சிபுரத்து, அது சொல்ல வேண்டியதில்லை தூப்புலே. அதுக்கு பிறகு பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய சிஷ்யராக இருந்த கடிகாசதம் அம்மாள் அவரும் காஞ்சிபுரம் தான். அதுக்கு அவருடைய சிஷ்யராக வரத விஷ்ணுவாச்சாரியர் அவருக்கு திருக்குமாரர், அவரும் காஞ்சிபுரம். வரத விஷ்ணுவாச்சாரியருடையதான அவருடைய திருக்குமார் மகாதயாதீஷர் அவர் அடுத்த ஆச்சாரியர் இவெல்லாம் காஞ்சிபுரம் தான். அதுக்கு அடுத்தது அவருடைய தம்பிக்குமாரர் அவர் அகோபிலாச்சாரியர் என்ற பெயர், இவரும் காஞ்சிபுரம். இப்படி இந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் என்று இந்த தொண்டை மண்டலத்திலேயே பிரசித்தியோடு எழுந்தொழிருந்து அதுவும் விசேஷமாக ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் அப்படியே சம்ஸ்கிருத சாஸ்திரங்கள் இதையே வளர்த்துட்டு வந்ததுனால தான் அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்தவா இவாளை வந்து வடவாச்சாரியர்கள்னா, இவா அங்கே இருக்க வாழை தென்னாச்சாரியர்கள்னு சொன்னால் அவளுக்கு அங்கே அருளி செயலில் ரொம்ப விஸ்தாரமான ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. இதுக்கு முக்கியமான ஒரு ஒரு என்ன டிவியேஷன் காட்டுறேன். என்னடா யாராக இருந்தாலும் ஒரு 100 வருஷம் அதிகபட்சம் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. 100 வருஷம் இருந்தாலும் 100 வருஷத்துலேயும் தெம்பாக இருப்பான்னு கிடையாது, ஏதோ கொஞ்ச நாள் தான் தெம்பாக இருக்க முடியும். அதனால அந்த ரொம்ப தள்ளாமல் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் காலக்ஷேபம் சொல்லுவாள் ஆச்சாரியாலும், அவ்வளோத்தான் முடியும். அந்த அதுவும் எவ்வளவு காலம் சொல்ல முடியும் என்று சொல்லி பார்த்தா, அநேகமாக ஒரு ஆச்சாரியால் அனவரதம் காலக்ஷேபம் சாதிச்சான்னா கூட அவள் காலக்ஷேபமானது அநேகமாக ஒரு ரொம்ப 40 வயசு 40 திருநக்ஷத்திரம் அந்த மாதிரியாகத்தான் காலக்ஷேபங்கள்லாம் சொல்லும்படியான ஒரு வயசு. யாருக்குமே ஒரு 40 வயசு ஆனால் அதுக்குள்ள அதுவுமே கூட இன்னும் கொஞ்சம் 50 வயசுக்கு தான் காலக்ஷேபங்கள்லாம் சொல்லும்படியான ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் எழுந்தருளும்படி அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா அப்போ தான் சிஷ்யாலும் கௌரவமாக வந்து ஆசிரியப்பா. இப்படி ஒரு மொத்தத்தில் ஒரு ஆச்சாரியன் எந்த காலக்ஷேபத்தை சாதிக்கக்கூட அவருக்குமே கூட ஒரு 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே வாழ்நாள் கிடையாது. அது அதற்குள்ளே எவ்வளவுதான் சொல்ல முடியும், எத்தனை கிரந்தங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. அதுவும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள், பாஷ்யாருடைய ஸ்ரீவா, இதெல்லாம் சொல்லச்சே பார்த்தோன்னா சம்ஸ்கிருதம் இதை எடுத்து சொன்னாலே இப்படி அது நடாதுரம்மாளுக்கு ஸ்ரீவாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ணுவதே அதுவே பெரிய காரியம். அது விஸ்தாரமாக பிரவச்சனம் பண்ணி அவ்வளவு கடல் போலே சொல்லியிருக்கார் பாஷ்யக்காரர். பாஷ்யம் என்பது ஸ்ரீபாஷ்யம் வாக்கியம்னு பார்த்தா 9000 படி தான் அது. ஆனா அதுக்கு எத்தனை உள்ளர்த்தம் வச்சு சாதிச்சார்ன்றத வாஷ்யக்கார் சாதிச்ச அந்த விஸ்தாரமாக சொன்ன விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்றதுக்கு கடல் போல இருந்ததுனால நடாதுரம்மாளுக்கு இந்த மாதிரி ஆச்சாரியாளுக்கெல்லாம் இந்த ஸ்ரீவாஷியாதி கிரந்தங்களை பிரவச்சனம் பண்றதுலே நோக்கு. இதே போல தென் தேசத்துல பார்த்தா அந்த பட்டர் ஆச்சரியமாக திவ்ய அருளி செயலில் ஈடுபட்டு அருளி செயல் பிரவச்சனம் பிரதானமாக அது 4000 பாசுரங்கள். அதையும் சொல்ல 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 இப்பொழுது மார்கழி மாதம் திருப்பாவில எத்தனை அர்த்தங்கள், எத்தனை வருஷங்களாக 30 நாளும் 30 பாசுரம் சொல்வதற்கு 30 நாள் தேவையா இருக்கு. 30 நாள் போக அது கூட போறல அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதனால 4000 பாசுரங்களை அதுக்கு வியாக்கியானம் சொல்லி அனுபவிக்கிறதுன்றது பட்டருக்கு பிறகு அவர் நஞ்சியரை பிறகு நம்பிள்ளை ஆச்சாரியர் விசேஷமாக முக்கியமாக அருளி செயலை சொல்வதே தேக யாத்திரை போரும், அதை அனுபவிப்பதே போரும், தேன் கொட்டுவது தேனா கொட்டுறது என்று அந்த பிரவச்சனம். அவர் எப்படி ஒரு 30-40 வருஷம் அவர் பிரவச்சனம் பண்ணி அருளி செயலே பிரவச்சனம் பண்ணா பாஷ்ய பிரவச்சனத்துக்கு காலம் இல்லை. இந்த பக்கம் பாஷ்யத்தையே பிரவச்சனம் பண்ணி இருந்ததுனாலே அருளி செயலை ரொம்ப பிரச்சாரம் பண்ணுவதற்கு காலம் இல்லை. அங்க பக்கம் அருளி செயலை பிரவச்சனம் பண்ணின நம்பிள்ளை காலம், இது ரெண்டும் சமான காலம். நடாதுரம்மாளுடைய காலமும் நம்பிள்ளையினுடைய காலமும் சமானமான காலம். இவர் வடதேசத்திலே பாஷ்யமே பிரச்சாரமாக இருக்க, அவர் தென் தேசத்திலே அருளி செயலே வியாக்கியானம் சொல்வதே பிரச்சாரமாக இருக்க, இப்படி இருந்ததுனால தான் தெற்கெல்லாம் அருளி செயல் வடக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் என்றது இப்படி பிரிஞ்சு கொடுத்து. இதுல இந்த நடாதுரம்மாளுக்கு பிறகு தான் ஆச்சாரியாளிடத்திலே கேட்ட இந்த சம்ஸ்கிருத காலக்ஷேபங்கள் உண்டு, இதை விஸ்தாரமா சொல்வது என்பதே சிஷியாளுக்கும் காரியமா இருந்தது. அதனால இப்படியே வந்ததான இந்த சம்பிரதாயத்துல இப்போ அனந்தாச்சார பரியந்தமாக இல்ல நடுவுல பார்த்தோம்னா இந்த சஷ்டபிராங்குஜ சுவாமி மாத்திரம்தான். அவரும் இது இந்த தேச கரளப்பாக்கம்னு காஞ்சி இங்க காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கிற அக்ரஹாரத்தை சேர்ந்தவர் தான். இப்படி எல்லாம் வடதேசத்து ஆச்சாரியாள், வடதேசம்னா தொண்டமண்டலத்து ஆச்சாரியாள், இதுக்கு சட்டபராமஞ்ச சுவாமிக்கு அப்புறம் திரும்பியும் பஞ்சமத பஞ்சனத்தாதிசன் இவெல்லாம் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவா. இதுக்கு அடுத்தது அனந்தாச்சாரி இப்படி இருக்கு. அத்தனை பேருமே பெருமாள் கோவிலை சேர்ந்தவாளா இருக்க அனந்தாச்சார்னு இப்ப நாம பாக்குறோமே, இவருக்கு மாத்திரம்தான் பெருமாள் கோயில் அனந்தாச்சார்னு திருநாமம். என்ன சுவாமி, எல்லாருமே பெருமாள் கோயிலா தானே இருந்தா, இதுல என்ன இவருக்கு மாத்திரம் இந்த ஆச்சாரியருக்கு மாத்திரம் பெருமாள் கோயில் அனந்தாச்சார்னு திருநாமம் என்னன்னா முன்ன சொன்னே அதான் காரணம். இவர் பெருமாள் கோயில் அனந்தாச்சாரியாரா இருந்து ஆனா பெருமாள் கோயில் என்றால் காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரம் அனந்தாச்சாரியர்னு பேர் வாங்கினவராய் இருந்தாலும் இவர் அங்கிருந்து புறப்பட்டு பல கிராமங்களுக்கு போய் அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணச்சே என்ன சொல்லுவா. காஞ்சிபுரத்துலேருந்து சுவாமி வந்து இந்த சிறுகட்டூர் அக்ரஹாரம் பிரதிஷ்டை பண்ணார், காஞ்சிபுரத்துலேருந்து அவர் கீழ்நீர் குன்னத்துக்கு இங்கே வந்து அக்ரஹாரம் பிரதிஷ்டை பண்ணார், கீழாத்தூர் அக்ரஹாரம் பிரதிஷ்டை பண்ணார், இப்படியே மாதிரி இப்போ அக்ரஹாரம்லாம் பிரதிஷ்டை பண்ணார்னு சொல்லச்சே காஞ்சிபுரம் சுவாமி பிரதிஷ்டை பண்ண அக்ரஹாரம்னு. இப்போ அப்படி இவர் பெருமாள் கோவில் அனந்தாச்சார்னு பேர் வாங்கினார். அதனால தான் இவருடைய திருநாமம் மற்ற ஆச்சாரியாலும் பெருமாள் கோயிலாக இருக்க இவருக்கு மாத்திரம் பெருமாள் கோயில் அனந்தாச்சார்னு திருநாமம் வந்ததுக்கு காரணம் இந்த சுவாமி அக்ரஹார பிரதிஷ்டைகள்லாம் நிறைய பண்ணிட்டு வந்தார் என்பது. இந்த மாதிரி அனந்தாச்சாரனுடைய சிஷ்யாள் ரொம்ப நிறைய பேர் உண்டு. அந்த அனந்தாச்சாரருடைய சிஷ்யாளில் அவருடைய திருக்குமாரர் ராமானுஜாச்சாரியர் பிரதான ஆச்சாரியர், அவர் தான் நமக்கு அடுத்த ஆச்சாரியன். அது ரகசிய பரம்பரையிலே அவர் தான் நமக்கு அடுத்த ஆச்சாரியர், பகவத் விஷய பரம்பரையில் அவர் தான் அடுத்த ஆச்சாரியர். ஆனா ஸ்ரீபாஷி கீதா பாஷ்ய பரம்பரைக்கு அனந்தாச்சாருக்கு பிறகு அடுத்த ஆச்சாரியர் யாருன்னு பார்த்தா உபனிஷத் பாஷ்யக்காரரான ரங்கராமானுஜ சுவாமி. ரங்கராமானுஜ சுவாமியை பத்தியும் போன வாரம் கொஞ்சம் பிரஸ்தாபிச்சேன். அதாவது இப்போ திருக்குறள் நம்ம பிரகிருதம் ஆண்டவன் இந்த ஸ்தானத்துக்கு எழுந்துருள்வதற்கு முன்னால வேளாமூர்ன்ற அக்ரஹாரத்தில் எழுந்துருள் இருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும் வேளாமூர் அக்ரஹாரத்தில் அங்கே லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில், அந்த கோவிலில் எம்பெருமானை ஆராதிச்சுண்டு அது அதுவும் விசேஷமாக உபனிஷத் பாஷ்யக்காரருடைய அவருடைய அவதார ஸ்தலமான அப்படினால அந்த ஊரில் உபனிஷத் பாஷ்யக்காரரையும் ஆராதிச்சுண்டு உபனிஷத் பாஷ்யக்காரருக்கு ரங்கராமானுஜ சுவாமின்னு திருநாமம். அதனால தான் இப்போ பிரகிருதம் ஆண்டவனுக்குமே கூட அதே திருநாமமே கூட அமைஞ்சு போச்சு. அது உபனிஷத் பாஷ்யக்காரரை ஆராதிச்சு வந்த அந்த ஒரு அனுகிரகம்தான் என்று சொல்லணும். அவருக்கு ரங்கராமானுஜ சுவாமி என்றே திருநாமம். இப்பிரகிருதம் ஆண்டவனுக்கும் ரங்கராமானுஜ மகாதேசிகன் திருநாமம். ரங்கராமானுஜ மகாதேசிகன்னு பல ஆச்சாரியால் இருந்திருக்கா. கோழியாளன் சுவாமிக்கு கூட ரங்கராமானுஜ மகாதேசிகன் திருநாமம். இதுக்கு முன்னாலேயும் கூட ரங்கராமானுஜ மகாதேசிகன் ஆச்சாரியால்லாம் இருந்திருக்கா. அதில் ரொம்ப ரங்கராமானுஜ மகாதேசிகன் என்று சொன்னாலே முன்னாள் முன்காலத்தில் ரொம்ப விசேஷமான பிரசித்தியை உடையவர் யார் என்று சொன்னால் உபனிஷத் பாஷ்யக்காரர் தான். அது ஏன் உபனிஷத் பாஷ்யக்காரர்னு பேர் வந்தது என்றால், நம்ம நான் ஸ்ரீபாஷ்யத்தை அருள் செய்ததுனாலே பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணினவர் என்பதனாலே ராமானுஜர் உடையவர் எம்பெருமானார் என்று இப்படியெல்லாம் திருநாமம் உடையணும். யதிராசருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர்னு திருநாமம் பிரசித்தமானா போல. இப்பொழுது நாம் சொன்ன இந்த 1000 வருஷம் சரித்திரத்தில் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ பரமைகாந்திகளுடைய ஆச்சாரிய பரம்பரையில் உபனிஷத்துக்கு பூர்ணமாக வியாக்கியானம் பண்ண மற்ற ஆச்சாரியால் யார் என்று தெரியலை. யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ பண்ண புஸ்தகங்கள்லாம் இல்லை. இது உபனிஷத் பாஷ்யக்காரர் எப்படி அருள் செய்கிறாரோ அதே போல உபனிஷத்துக்களுக்கெல்லாம் தொடையாச்சாரிய மகானும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் என்று சொல்கிறா. ஆனால் அது எங்கேயும் பதிப்பில் இல்லை. இப்போ சமீபத்தில் தான் ஒருத்தர் அது ஏட்டு சுவடையில் இருக்கிறத பார்த்தேன் என்று சொன்னார். அதுவும் ஆனால் இன்னும் பதிப்புக்கு வரல. அது உபனிஷத் பாஷ்யக்காரருடைய பிரபாவத்தினால அவருடைய கிரந்தங்கள்லாம் நல்ல பிரச்சாரத்தை அடைஞ்சதுனால உபனிஷத் பாஷ்யக்காரருக்கு உபனிஷத் பாஷ்யக்காரர் என்றதான திருநாமம் ஏற்பட்டது. இவர் விசேஷம் என்னென்னா, நம் ஆச்சாரியால் அநேகம் பேர் கிரகஸ்தாளாக எழுதியிருந்தா, சந்நியாசத்துக்கு வந்த ஆச்சாரியாள்லாம் கூட கிரகஸ்தாளாக இருந்து அப்புறம் சந்நியாசத்துக்கு வந்தவா தான் அநேகமாக. இப்படித்தான் பார்க்குறோம். ஆளவந்தார் சரித்திரத்தில் பார்த்தாலும் ஆளவந்தாருக்கு குமாரர்கள் கூட உண்டு. கிரகஸ்தாசிரமத்தில் எழுதியிருந்தார், அப்புறம் சன்னியாசாசிரமத்துக்கு எழுந்துள்ளினார். பாஷிகாரரையும் பார்க்குறோம், அவரும் கிரகஸ்தாசிரமத்தில் எழுந்துள்ளிருந்தார், அப்புறம் விரக்தி மேலிட்டு சன்னியாசாசிரமத்துக்கு எழுந்துள்ளினார் என்று பார்க்குறோம். இதே போல நம்ம ஆச்சாரியால் கிரகஸ்தாளாயிருந்து சன்னியாசாசிரமத்துக்கு வந்தவா உண்டு, இல்லை பிரம்மச்சாரியாயிருந்து சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்த ஆச்சாரியாலும் உண்டு. ஆதிவென்சடோபஸ்வாமி போல சில ஆச்சாரியால் உண்டு. அத்வைத சந்நியாசத்தில் சொல்லச்சே பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சன்னியாசாசிரமத்துக்கு தான் போகிறது தான் விசேஷம். கிரகஸ்தனாயிருந்து சன்னியாசியாக போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே சன்னியாசாசிரமத்துக்கு போவது தான் விசேஷம் என்று. அதனால் சங்கராச்சாரியர்கள் அநேகம் பேர் அவருடைய கொள்கையே எப்படின்னா பிரம்மச்சாரியாகவே இருந்து சன்னியாசியாக ஆச்சாரியனாக வரணும் என்று அவ எதிர்பார்க்குறான். அப்படி தான் அனுஷ்டானம் பண்ணிட்டு வர அவ. ஏன்னா நம்ம ஆச்சாரியாளுடைய இதில் அப்படி இல்லை. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆசிரமங்களை அவலம்பிச்சு தான் தர்மத்தை பரிபாலிக்கணும்னு சொல்கிறது. அதனால தான் பிரம்மச்சரியாயிருந்து கிரகஸ்தனாயிருந்து வானப்பிரஸ்தனாயிருந்து சன்னியாசியாக இருக்க வேணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அப்படி இருந்தால் அப்போ கிரகஸ்தனாக இருந்தால் அந்த ஆச்சாரியாளுக்கு சன்னியாசி போலே கிரகஸ்த ஆச்சாரியால் நினச்சிட முடியுமா? சன்னியாசிக்கு உண்டானதான அந்த ஒரு பரிசுத்தி அதையே கிரகஸ்த ஆச்சாரியாளுக்கும் நினச்சிட முடியுமா என்று கூட ஒரு யோஜனை வரலாம். ஆனால் நாம் சொல்லக்கூடியது தர்மத்தை பற்றி. அது தர்மம் எது சுத்தம் எது அசுத்தம் என்று நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது நாமே நாம் செய்யக்கூடியது கிடையாது. தர்மத்தை பற்றி பேசுவதற்கு நாம் தர்மந்தான் தர்மத்தை பற்றி சொல்லணும். அது தர்மசாஸ்திரம் என்ன சொல்ற தர்மங்கள்லேயே உசந்தது எதுன்னு பார்த்தோன்னா உபனிஷத்தை காட்டிலும் உசந்ததான தர்மசாஸ்திரம் கிடையாது. அதுதான் எல்லா தர்மசாஸ்திரத்துக்கும் மூலம். அது அந்த உபனிஷத்துக்கள்லேயும் உயர்ந்த உபனிஷத்துக்கள்னு பார்த்தா சாந்தோக்கியம் முதலான உபனிஷத்துக்கள் இருக்கு. அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லச்சே குடும்பே சுச்சோதேஷே சுவாத்தியா ஸ்மிருதியானோ தார்மிகான் நிததது அஹிம்சன் சர்வபூதான் அந்யத்ரதீர்த்தேபியா சகல் வேமமத்தையன்னு என்பதாக சொல்லு. குடும்பே சுச்சோதேஷே சுவாத்தியாய மதியானா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியரிடத்து தான் அத்தியனம் பண்ணி கொண்டு அதுக்கு மேலே ஆதி ஆச்சாரியரிடத்திலே விடப்பெற்று கொண்டு அந்த விரத சமாப்தி என்று சொல்வது வேத விரதங்கள் எல்லாம் முடிச்சுண்டு அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்து கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துட்டு சாந்தோக்கியம் சொல்லச்சே கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துட்டு அது கிரகஸ்த தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சுண்டு நல்ல குமாரர்களை உண்டாக்கி சத் சந்ததியை உண்டாக்கி அந்த சந்ததியும் தன்னை போலியே சுத்த சனாதன தர்மத்தை பரிபாலிக்க கூடியவாளாக ஆக்கி அப்படி இருந்து கொண்டு வாழ்வது இப்படி வாழ்கிறவன் மீண்டும் நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததே என்று இப்படி வாழ்கிறவன் இந்த சாந்தோக்கியத்திலே சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு பிரம்ம வித்தியை அவலம்பிச்சுண்டு அந்த பிரம்ம வித்தியினாலேயே கிரகஸ்தனாயே இருந்து கொண்டும் பிரம்ம வித்தியை உபாசிச்சுண்டு அந்த பிரம்ம வித்தியினுடைய பலத்தினாலே மோட்சத்துக்கு போகலாம் நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததே அவன் மீண்டும் மோட்ச சாம்ராஜ்யத்திலிருந்து திரும்பி வருவதில்லை என்று கிரகஸ்தாசிரமத்தையே மோட்சத்துக்கு உபாயமான ஆசிரமம் சொல்லியிருக்கு. அதனால ஏதோ கிரகஸ்தாசிரமத்துக்கு ஒரு அசுத்தி உண்டு சன்னியாசாசிரமத்துக்கு தான் சுத்தி உண்டு என்று நினைச்சிடக்கூடாது. ஆனால் கிரகஸ்தாசிரமத்தை காட்டிலும் சன்னியாசிகள் பல மடங்கு வசந்தவா என்று அதுவும் சாஸ்திரம் இருக்கு. ஆனால் அதனால கிரகஸ்தாசிரமத்துக்கு ஒரு குறைவுன்னு கிடையாது. கிரகஸ்தாசிரமத்திலேயே பரம சுத்தர்களாக இருந்தால் அது காட்டிலும் சன்னியாசிராசிரமத்தை காட்டிலும் இதுவே வசந்தது என்றும் நிறைய பிரமாணங்கள்லாம் சொல்லியிருப்பதுனால ஆச்சாரியாள் அநேகம் பேர் பூர்வத்திலே கிரகஸ்தாளாகவே இருந்திருக்கா. அது மாதிரி கிரகஸ்தாளாக இருந்த ஆச்சாரியாளை தான் பார்த்தோம்னா நடாதுரம்மாளாச்சு அப்புள்ளாராச்சு சுவாமி தேசிகனாச்சு சுவாமி தேசிகனுடைய குமாரரான குமார வரதாச்சார் அவருக்கு பிறகு கடிகாசலம்மாள் அவருடைய திருக்குமாரர் வரதவிஷ்ணுவாச்சாரியர் அவருடைய திருக்குமாரர் மகாதயாதீசர் அவருடைய ஞாத்தியனுடைய குமார் அகோவிலாச்சாரியர் அதுக்கப்புறம் சட்டபுராங்கஜோ சுவாமி அவர் சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்தவர் தான். அது ஆனால் அதுக்கு பிறகு திருப்பி அவருடைய சிஷியரான பஞ்சமத பஞ்சரதாஜேஷன் கிரகஸ்தர் தான். அவருடைய சிஷியரான இப்பொழுது நாம் பார்த்த வாத்சி அனந்தாச்சாரியர் பெருமாள் கோவில் வாத்சி அனந்தாச்சாரியர் என்று சொன்னோமே அவர் கிரகஸ்தாச்சாரியர் தான். இப்படி இவெல்லாம் கிரகஸ்தாச்சாரியாளாக இருந்திருக்குச்சே. இதுக்கு அப்புறம் வந்த ரங்கராமானுஜ சுவாமி அது ரொம்ப பூர்ண விரக்தியினாலே பிரம்மச்சரியத்திலிருந்தே நேரடியாக சன்னியாசாசிரமத்துக்கு எழுந்துள்ளினார். அது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சன்னியாசாசிரமத்துக்கு நேரடியாக போகலாம்னு சாஸ்திரம் அனுமதிக்கிறது, அனுமதிக்காம இல்லை. ஏன்னா அவ்வளவு விரக்தி அது அந்த அப்பேற்பட்டதான விரக்தி ரொம்ப சில பேருக்கு தான் அமையும். அது அப்பேற்பட்ட விரக்தியோட இருந்தால் அவ்வளவு விரக்தியோட இருந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க முடியாது. அதனாலே பூர்ணமாக அந்த பிரம்மச்சரியத்திலேருந்தே சன்னியாசிராசிரமத்துக்கு போனாலும் விசேஷந்தான் என்று சொல்லியிருப்பதனால சங்கராமானுஜ சுவாமி அவ பூர்ண விரக்தரானபடினாலே அதாவது நாம் சொல்வது உபனிஷத் பாஷ்யக்காரராக சொல்கிறோம். ஒரு பரிபூர்ண விரக்தராக இருந்ததினாலே பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே சன்னியாசாசிரமத்துக்கு எழுந்தருளினார். எழுந்தருளி விசேஷ ஜாதாவாய் ரொம்ப சன்னியாச தர்மங்களை பரிபாலிச்சென்று தூப்புல கிரகாரத்திலேயே சுவாமி தேசிகன் எழுந்தொருளி அவர் சுவாமி தேசிகன் மிதித்து அவருடைய பொன்னடிப்பட்டதான இடங்களிலே அந்த அவர் மிதித்த மண் இருக்கிற பூமியிலே ஏதாவது ஒரு மண் நம்மேலே படாதா என்று அந்த ஆசையோடே அந்த சுவாமி தேசிகன் எழுந்தொருள் இருந்த தூப்புல கிரகாரத்திலேயே எழுந்தொருள் இருந்து கொண்டிருந்தார் என்று இதுவரைக்கும் இன்னைக்கு உபன்யாசத்தை வச்சுக்கலாம். அடுத்த வாரம் நாம் உபனிஷத் பாஷ்யக்காரருடைய சரித்திரத்தை இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு மேற்கொண்டு அடுத்த ஆச்சாரியர்களையும் சேவிச்சுக்கலாம். கவிதா கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஸ்ரீராம்
பரம்பாக்கியம் அடியேன்.